இயேசு கற்பித்த அனைத்தும் என்ற வேத பாடத்தை இன்று நாம் தொடருவோம். சகல தேசத்திலும் உள்ள சீஷர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை பார்த்து வருகிறோம். இது மாபெரும் கட்டளையின் புறக்கணிக்கப்பட்ட பகுதி என்று நாம் பார்த்து வருகிறோம். மத்தேயு 28:20 நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4:5-6 பார்த்து வருகிறோம். இப்பொழுது 6:16 பார்க்கலாம். மத்தேயு 6:18 சரி செய்ய வேண்டும் என்று விரும்பின ஒரு தவறான மனப்பான்மையை இயேசு கூறுகிறார். மனுஷருடைய கனத்தை தேடுவது, நம்முடைய மார்க்க சம்பந்தமான கிரியைகளுக்கென்று, மத கிரியைகளுக்கென்று மனுஷருடைய கனத்தை நாடுவது, ஜபத்திலும் கொடுப்பதிலும் உபவாசிப்பதிலும். இப்பொழுது 16 உபவாசத்தை குறித்து பேசுகிறார். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாயிராதியுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று சொல்லுகிறார். நீ உபவாசம் பண்ணும்போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இந்த மூன்று பகுதிகளையும் கவனியுங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் ரகசியமாக இந்த மூன்று காரியங்களை பெருமை அடித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவருக்கென்றவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை குறித்து அநேக மற்றவர்கள் தாங்கள் எப்படி தியாகம் செய்திருக்கிறார்கள் கொடுப்பதன் மூலமாக, மற்ற காரியங்கள் மூலமாக என்பதை அறிந்து கொள்ள செய்யும்படி விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர், நீங்கள் இதை அந்தரங்கமாக செய்யுங்கள், தேவனே உங்களுக்கு பதிலளிக்கட்டும் என்று சொன்னார். உதாரணமாக சுயசரிதையிலே நாம் பார்க்கிறோம், அநேகருடைய சுயசரிதையிலே இவர்கள் 2 மணி நேரம், 4 மணி நேரம் செபித்தார்கள் என்று எழுதியிருக்கும். அதை அவ்வளவு மணி நேரம் அவர் செபித்தார் என்று யாருக்கு தெரியும்? அது எப்படி அது தெரிய வந்தது? ஒருவேளை அந்த நபர் தன்னுடைய குடும்பத்தார் அவர் ஜெபிக்கிறதை அறியாதுக்கு அறிய செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு அது சொல்லக்கூடாது. தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களும் இதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாதீர்கள் என்று சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கோட்பாட்டை அவர்கள் பின்பற்றியிருந்தால் எப்படி மனுஷர்கள் இதை தெரிய வந்திருப்பார்கள்? சுயசரிதை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு சோர்வாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு ஜெபிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு, நீங்கள் இதையெல்லாம் அந்தரங்கமாய் செய்யுங்கள் என்று சொன்னார். இவைகளெல்லாம் மனுஷீகமான பிரமாணங்கள். வேதத்தை அறியாத ஜனங்கள் இதையெல்லாம் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் மிகவும் கவர்ச்சிக்கப்படுகிறார்கள். உங்களுடைய ஜெபத்தை குறித்து எதையுமே தெரியப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்கிறதையும் குறித்தும், ஜெபத்திலும் கொடுப்பதிலும் காட்டிலும் அதிகமாக இந்த உபவாச காரியத்திலே ஜனங்கள் தாங்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிவிப்பு செய்யும்படி விரும்புகிறார்கள். சிலர் 7 நாட்கள், 21 நாட்கள், 40 நாட்கள் உபவாசிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி இதெல்லாம் தெரியும்? தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் ஒருபோதும் நீங்கள் எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறீர்கள், ஒரு நாள் உபவாசிக்கிறீர்களா, ஒரு வேளை உபவாசிக்கிறீர்களா, அல்லது 40 நாள் உபவாசிக்கிறார் என்பதை யாரும் தெரியப்படுத்தக்கூடாது. இதை மிக தெளிவாக இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் மிகவும் அப்பட்டமாக அதை கீழ்ப்படியாமல் போகிறார்கள் ஜனங்கள். அப்படி யாருக்கும் தெரியாமல் உபவாசிக்கிறவர்கள் தான் தேவனிடத்திலிருந்து பலனை பெறுவார்கள். திரும்பமாக இங்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், கொடுத்தலிலும் ஜெபித்தலும் உபவாசித்தலும், 4:1 அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். திரும்பமாக ஜபத்தை குறித்து 6:1 அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். 18 அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அந்தரங்கமாய் செய்கிற இந்த பகுதிகளுடைய விளைவாக இருக்கிறதை ஜனங்கள் வெளியரங்கமாய் பார்ப்பார்கள். ஆனால் நீங்களே விளம்பரப்படுத்தினால் உங்களுடைய சொந்த கணத்துக்காக சொந்த கணத்தை தேடுகிறீர்கள். அதைத்தான் தவிர்க்க வேண்டும் என்று இயேசு சொன்ன காரியம். இதனால்தான் நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், எவ்வளவு நான் கொடுக்கிறேன், எவ்வளவு நான் உபாசிக்கிறேன் என்ற இடத்திலிருந்து சொல்லுகிற ஜனங்களுக்கு எனக்கு 0 மதிப்பு தான் இருக்கிறது. நான் அவர்களை மதிப்பதில்லை. வெளிப்படையாக தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் போகிறார்களே. நீங்களும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் மதிக்க தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை அப்படியே அவமதிக்கிறார்கள். உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன? நாம் யாவருக்குமே சாப்பாட்டின் மீது அலாதி பிரியம் இருக்கிறது. எந்த ஒரு எல்லா மனுஷர்களுக்கும் அப்படி பிரியம் இருக்கிறது. போஜனம் நம்முடைய தேவனாய் மாறுவது மிகவும் சுலபமாயிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே சில ஜனங்கள் அவனுடைய தேவன் வயிறு என்று குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3 அதிகாரம் 18 வசனத்திலே அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயங்கர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்களுடைய தேவன் வயிறாயிருக்கிறவர்கள். அவர்கள் அவருடைய சாப்பாடு தேவனை தள்ளிவிட்டது. சாப்பாடு சாப்பாட்டின் மீது ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது நமக்கு. அதை முறிக்கத்தான் உபவாசம் உதவுகிறது. முதலாவது நீங்கள் உபவாசிக்கும் பொழுது எத்தனை பேர் பசி என்கிற உணர்வை உணர்கிறார்கள் என்பதை முதல் தடவையாக நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் உபவாசிக்காவிட்டால் பசி என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. இன்னொரு நோக்கம் உபவாசத்திற்கு நம்மை தேவனோடு கவனம் செலுத்தும்படியாக, நாம் குறிப்பாக ஜபிக்கிற காரியத்திலே கவனம் செலுத்தும்படியாக உபவாசம் உதவுகிறது. சில சமயங்களே நீங்கள் முக்கியமான ஒரு முடிவெடுக்கும் பொழுது, ஒருவேளை நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டுவிட்டு நீங்கள் முழங்காலில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்றும் இல்லை, நீங்கள் உபவாசத்தோடு நீங்கள் அலுவலகத்தை கூட செல்லலாம். இப்படி இது நல்ல ஒரு பழக்கம், இது நல்ல ஒரு ஒழுங்கு. எல்லா தேவ மனுஷர்களும் கொடுப்பார்கள், ஜபிப்பார்கள், உபவாசிப்பார்கள். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்பொழுதுமே அந்தரங்கத்திலே அவன் கொடுப்பான், ஜபிப்பான், உபவாசிப்பான். இந்த காரியங்கள் 3 காரியங்கள் செய்யாவிட்டால் நீங்கள் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணக்கூடாது. ஆகவே இந்த முக்கியமான காரியம் இந்த 3 பகுதிகளிலேயும் இதை அந்தரங்கத்திலே செய்வதுதான் அது முக்கியமான காரியம். இதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வருகிறோம். இன்னொரு தவறான மனப்பான்மை 21-20 கோபத்தை குறித்து பார்த்தோம். இன்னொரு தவறான மனப்பான்மை 27-32 பாவமான பாலிய இச்சை, 33-37 பொய் சொல்வதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு தவறான மனப்பான்மை 38 பழிவாங்குதல், 43-47 பகை. இப்படி 5 தவறான மனப்பான்மைகளை நாம் பார்த்தோம். 6 தவறான மனப்பான்மை 6:1-18 மனுஷருடைய கணத்தை தேடுவது. இங்கே பார்க்கிறோம் 7 தவறான மனப்பான்மை பண ஆசை. இதுதான் 19-24 உள்ள வசனங்களிலே 6 இருக்கப்பட்டிருக்கிறதான காரியம். அநேகர் பாவத்தை பணத்தை குறித்து தவறான மனப்பான்மை கொண்டிருக்கிறார்கள். பணத்தை வைத்திருப்பது தவறல்ல, பணத்தை நேசிப்பது தவறு. இயேசு இதை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார். பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவமைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், இங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. அதனுடைய காரணம் என்ன? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இதை நாம் இந்த கட்டளையை கீழ்ப்படிந்திருக்கிறோமா இல்லையா என்பதை கண்டுகொள்வது மிக எளிது. உங்களுடைய மனது அதிகமாய் பூமிக்குரிய காரியங்களையே யோசித்துக் கொண்டிருக்கும் என்றால், உங்களுடைய பூமிக்குரிய சொத்து, பூமிக்குரிய காரியங்கள் அதிலேயே உங்களுடைய மனதில் வைத்திருக்கும் என்றால் நீங்கள் நிச்சயத்துக் கொள்ளலாம், நீங்கள் பணத்தை நேசிக்கிறீர்கள். உங்களுடைய பொக்கிஷம் இங்கே பூமிக்குரியதாக இருக்கிறது. இதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? உங்களை நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். உங்களுடைய இருதயம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? நாம் வேலை செய்யும் பொழுது இடையிடையே ஏதோ ஒரு பொருளாதார இழப்பு நிமித்தம் அதிகமாய் நாம் பாதிக்கப்படுகிறோமா, அல்லது ஏதோ ஒரு பொருளாதாரம் விருத்தியாகும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோமா? அது நம்மை காட்டும் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய பொக்கிஷம் பூமியில் இருக்கிறது என்று. அநேக வருடங்களுக்கு முன்பதாக யாரோ எனக்கு ஏதோ ஒரு பொருளாதார ஒரு கிஃப்டை கொடுத்தார்கள். ஆண்டவர் என்னிடத்தும் கேட்டார், உன்னுடைய சந்தோஷம் இப்பொழுது அதிகரித்திருக்கிறதா என்று கேட்டார். நான் உடனடியாக உணர்வு பெற்றேன். ஆண்டவரே சொன்னேன், வருந்துகிறேன் ஆண்டவரே, ஆம், என்னுடைய இது நிமித்தமாக என்னுடைய சந்தோஷம் அதிகரித்தது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று ஆண்டவர்களை ஒத்துக்கொண்டேன். அந்த நாளில் நான் உணர்ந்தேன், நான் ஆண்டவரத்திலே தான் சந்தோஷமாயிருக்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்குமே என்றுமே ஒழிய பணத்திலே அல்ல என்பதை கற்றுக்கொண்டேன். பணத்திலே விருத்தி என்னுடைய சந்தோஷத்தை அதிகரிக்க கூடாது. அப்படி என்றால் என்னுடைய சந்தோஷம் பணத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமாயிருங்கள். பணத்தை நீங்கள் பெற்றாலும் இழந்தாலும் தேவன் அவர் அப்படியே தான் இருக்கிறார். அவரிலே உங்கள் சந்தோஷம் இருக்க வேண்டும். உங்களுடைய பணத்தின் இழுத்த நிமித்தம் சந்தோஷம் குறைந்தால் அல்லது பண வருத்த நிமித்தம் சந்தோஷம் உயர்ந்தால் நீங்கள் பணத்தை நேசிக்கிறீர்கள். நாம் நம்முடைய பூமி குறித்த எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார் என்ற நம்பிக்கையை நாம் தேவனிடத்தில் வைக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சந்தோஷம் இந்த பூமிக்குரிய காரியங்களே இருக்கக்கூடாது. இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் பயன்படுத்தலாம், ஆனால் அவைகளிலே நம்முடைய சந்தோஷத்தை நாம் காணக்கூடாது. பணம் ஒரு அருமையான வேலைக்காரன், ஆனால் அது ஒரு மோசமான எஜமான். நெருப்பை போல அது ஒரு நல்ல ஒரு வேலைக்காரன், ஆனால் ஒரு மோசமான எஜமான். நாம் நெருப்பில்லாமல் வீட்டிலே வாழ முடியாது. எப்படி நெருப்பில்லாமல் சமையல் சமைக்க முடியும்? ஆனால் அந்த அடுப்பில் இருக்கிறதான அந்த நெருப்பானது அது ஒரு எஜமானாய் மாறிவிட்டால் அந்த முழு வீடும் எரித்து போடப்படும். அது ஒரு முழு வீடும் எரித்து போட்டுவிடும். ஆனால் நீங்கள் அதை கட்டுப்பாட்டிலே வைத்து அந்த அடுப்பிலே வைத்து கட்டுப்பாட்டுவீர்கள் என்றால் அதை நான் ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது இருக்க வேண்டும், உன்னை நான் தான் தீர்மானிப்பேன், நீ தீர்மானிக்க கூடாது என்று அந்த நெருப்பை வைத்திருந்தால் அது அருமையான ஒரு ஊழியக்காரன். பணமும் அப்படித்தான். நமக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கு நமக்கு நெருப்பு தேவை, பணமும் தேவை. நான் பணத்தை பார்த்து சொல்ல வேண்டும், பணமே நீ என்னை கட்டுப்படுத்த முடியாது, நான் தான் உன்னை கட்டுப்படுத்துவேன். நீ என்னுடைய மனதை எப்பொழுதுமே உன்னை பற்றி யோசிக்கும்படி நீ என்னை கட்டுப்படுத்த முடியாது. நான் ஆண்டவர் குறித்து நான் யோசிப்பேன், அவருடைய காரியங்கள் குறித்து யோசிப்பேன், ஆனால் நான் உன்னை பயன்படுத்துவேன். இப்படி சொல்வதுதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய மனப்பான்மை. அது ஒரு நல்ல எஜமான் சரியான விதத்தை பயன்படுத்தினால். பல்லவத்திலேயும் பொன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பூமியிலே பொன் எங்கே இருக்கிறது? பூமியிலே அவர்கள் ஒரு முடியாக தலையில வைத்துக் கொள்கிறார்கள் அல்லது கழுத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பல்லவத்திலே வீதிகளில் இருக்குது என்று பார்க்கிறோம். அதாவது உன்னுடைய காலு கீழே இருக்கிறது. அதுதான் ஒரு பல்லோக மனுஷனுக்கும் மாம்சீக கிறிஸ்தவனுக்கும் உள்ள வித்தியாசம். பல்லோக மனுஷன் அவன் பொன்னை தன்னுடைய காலின் கீழே வைத்திருப்பான், அது அவனை ஆளுகை செய்யாது. மாம்சீக கிறிஸ்தவன் அவனுடைய மனதிலே எப்பொழுதுமே அவன் தலையின் மேலே இருக்கும். அவனுடைய பணம் எப்பொழுதுமே அவங்களை மனதிலே இருக்கும் என்றால் நீங்கள் அதை நேசிக்கிறீர்கள். ஒரு பையன் ஒரு பெண்ணை நேசிப்பான் என்றால் எப்பொழுதுமே அவளை குறித்து அவன் யோசித்துக் கொண்டிருப்பான். அதே போலதான் பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நீங்கள் பணத்தை நேசிப்பதற்கு ஐஸ்வர்யனாக இருக்க வேண்டும் என்பதில்லை. நான் இந்தியாவிலே பணத்தை நேசிக்காத எந்த ஒரு பிச்சைக்காரன் பார்க்கவில்லை. தெருவில் இருக்கிறதான பிச்சைக்காரர் ஒவ்வொருவரும் பணத்தை நேசிக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு 50 காசு கொடுத்தால் அதையெல்லாம் தூக்கி எடுத்து விடுகிறார்கள். அவர்கள் பணத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். ஆகவே எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை குறித்து, ஆசிரியர் இருக்கிறது என்பதை குறித்து காரியமல்ல. அந்த பிச்சைக்காரனை பணத்தை நேசிக்கிறானே, நீங்கள் ஏழை என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் நினைக்க பணத்தை நேசிக்கவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஐஸ்வர்யவான இருந்து கொண்டு பணத்தை நேசிக்காமல் இருக்கலாம், அல்லது ஏழையா இருந்து கூட பணத்தை நேசிக்கலாம், ஐஸ்வர்யனா இருந்து பணத்தை நேசிக்காமல் இருக்கலாம். உங்களுடைய மனப்பான்மைதான் காரியம். உங்கள் வீட்டிலே ஒரு வேலைக்காரன் இருந்து இந்த வேலைக்கு வீட்டையே ஆளுகை செய்வார் என்றால் அது மிகவும் மோசமாயிருக்கும். உங்களுடைய அதே போலதான் பணமும் உங்களுடைய வீட்டிலே கொஞ்சம் பணம் இருந்து உங்களுடைய மனதை ஆளுகை செய்தால் அது உங்களை அழித்துவிடும். ஆனால் ஆபிரஹாமுக்கு இருந்தது போல 318 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆபிரஹாம் தான் அவர்களை ஆளுகை செய்தான். அதே போல உங்களுக்கு அதிக பணம் இருந்தாலும் நீங்கள் அவர்களை வேலைக்காரராக வைத்திருந்தீர்கள் என்றால் அது சரியா இருக்கும். பணம் எல்லா தீமைக்கும் வேறல்ல, பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். ஏழைகள் பணத்தை நேசிக்கிறதையும் ஐஸ்வர்யவான்கள் பணத்தை நேசிக்காமல் இருப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே நீங்க எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பது பொறுத்த அல்ல. உங்களுடைய மனது பலவத்தில் இருக்க வேண்டும். பல்லவத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய மனது எங்கே இருக்கிறது? அதற்கு பிறகு பணத்தை சம்பந்தப்படுத்தி கண்ணை குறித்து பேசுகிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். அதனுடைய பொருள், நீங்கள் பணத்தை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கண் பணத்தை மிக முக்கியமானதாக பார்க்கிறதா? அப்பொழுது உங்களுடைய சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். உங்களுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அந்த இருள் எவ்வளவு மோசமா இருக்கும். உங்களுடைய எல்லா உபதேசமும் சரியா இருக்கிறது. மற்றவருடைய பார்வையில் ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருக்கிறீர்கள். சபைக்கு வழக்கமாக செல்லுகிறீர்கள். உங்களுடைய உபதேசம் எல்லாம் சரியா இருக்கிறது, மற்ற செத்த சாபனஸ்தவர்களை கீழாக பார்க்கிறீர்கள், ஆனால் பணத்தை அதிகமாக நேசிக்கிறீர்கள். சில சமயங்களிலே அந்த செத்த சாபனத்தில் இருக்கிறவர்கள் கூட அதிகமாக பணத்தில் அனஸ்தையிலிருந்து விடுதலையாக இருக்கிறார்கள். புதிய உடன்படிக்கை முறைமையின்படி சபையில் இருக்கிறோம் என்று சொல்கிற நீங்கள் அதிகமாக பணத்தை நேசித்தால், ஆகவே உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். இந்த அடிப்படை காரியங்களை, அடிப்படை கேள்வியை கேட்டு பாருங்கள். கொஞ்சம் அதிகம் பணம் கிடைத்தால் அதிக பரவசம் அடைகிறீர்களா? பணத்தை இழந்தால் நீங்கள் சோகம் அடைகிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் பணத்தை நேசிக்கிறீர்கள். நம்முடைய சந்தோஷம் ஆண்டவர்களே மாத்திரம் இருந்தால் அது ஒருபோதும் அது பாதிக்கப்படாது. ஆனால் பூமிக்குரிய காரியங்களில் இருந்தால் நாம் ஏதோ ஒரு இழப்பை சந்திக்கும் பொழுது நாம் பாதிக்கப்படுவோம். இது மிக முக்கியமான ஒரு காரியம். வார்த்தை மத்தேயு 6:24, இது தவறான மனப்பான்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பழி வாங்குதல், பகை, மனுஷருடைய கணத்தை தேடுதல், பொய் சொல்லுதல், பண ஆசை, அதே பட்டியலில் தான் வருகிறது. பழி வாங்குதல், பகை, ஸ்திரீயை இச்சிப்பது, கோபம், அதே பட்டியலிலே தான் இன்னொரு தவறான மனப்பான்மையாக வருகிறது இந்த பண ஆசை. 24 வசனத்தில் இயேசு சொல்கிறார், இரண்டு எஜமான்களுக்கு உதவி செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். மத்தேயு 6:24, அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இரண்டு எஜமான்கள் தேவனும் பிசாசும் அல்ல. எந்த ஒரு கிறிஸ்தவனும் தேவனையும் பிசாசுக்கும் ஊழியம் செய்ய முடியும் என்று நினைப்பதில்லை. எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான எண்ணம் இல்லை. எந்த ஒரு கிறிஸ்தவனும் சாத்தானை நேசிப்பதில்லை, யாருமே இல்லை. ஆனால் இரண்டு எஜமான்கள் தேவனும் சாத்தானும் அல்ல, தேவனும் உலகப் பொருளும் பணமும். அநேக கிறிஸ்தவர்கள் தேவனை நேசித்து பணத்தையும் நேசிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். தேவனையும் சாத்தானை நேசிக்க முடியாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவனையும் பணத்தையும் நேசிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்தை இயேசு தகர்த்து போட்டார். ஜனங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யலாம், பணத்துக்கு ஊழியம் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். அப்படி செய்ய முடியாது. நம்முடைய நாட்களிலே அநேக கிறிஸ்தவ தலைவர்கள், பிரசங்கியார்கள் எப்பொழுதுமே ஜனங்களிடத்திலே தங்களுடைய ஊழியத்துக்கு பணம் கொடுங்கள், கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்படி போகிற அதிகமான பணம் அவர்கள் இந்த பிரசங்கி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையிலே வாழ அப்படி அதற்கென்று போகிறது. அவர்களை காட்டிலும் பணத்தை கொடுக்கிறதை காட்டும் 10 மடங்கு அதிக ஆடம்பரமாய் வாழ்கிறார்கள். அது ஒரு பெரும் குற்றமாக இருக்கிறது. பூமியிலே யாரும் அதை நியாயந்திருக்கிறதில்லை. ஆனால் தேவன் கடைசி நாட்களிலே அவர்களை நியாயந்திருப்பார். இயேசு ஏழை ஜனங்களுக்கு இந்த பணத்தை எடுத்து தாமே அவர் அதிக ஆடம்பரமாக வாழ்வதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அந்த இயேசுவை தான் நீங்கள் வேதத்திலே பார்க்கிறீர்களா? இல்லவே இல்லை. இயேசு ஏழை ஜனங்களிடத்தில் இந்த பணத்தை பெற்று அதிகமான தரத்திலே அவர் வாழ மாட்டார். இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் பணத்தை ஏழை ஜனங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையில் தரத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். அது முதல் தரமான ஒரு பெருங்குற்றம். இயேசு இங்கே இருந்திருப்பார் என்றால் அவர் சாட்டை எடுத்துக்கொண்டு அப்படிப்பட்ட நிலைகளை சபையை விட்டு துரத்தி இருந்திருப்பார். அவர் இப்படி சொல்லியிருந்திருப்பார், நீ வந்து ஆதாயம் பெற வேண்டுமென்றால் வெளியே சென்று ஊழிய தொழில் செய்ய என்று சொல்லுவார். தேவனுடைய நாமத்தினாலே பணத்தை எடுக்காதே, தேவனுடைய ஊழியத்துக்கு என்று ஜனங்கள் கொடுக்கிற பணத்தை நீ எடுக்காதே என்று சொல்லுவார். தேவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் சுவிசேஷத்தாலே பிழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் அதை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். 1 கொரிந்தியர் 9:14, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அது சரிதான். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் நன்கொடையை பெற்றுக் கொள்ளலாம், தங்களுடைய பூமிக்குரிய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக. ஆனால் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலே ஆடம்பரமாய் வாழ வேண்டும் என்று அவர் கட்டளையிடவில்லை. அது பிரசங்கிகளுடைய பொருளாசையினால் உண்டானது. இந்த கிறிஸ்தவத்திலே இந்த வசனத்தை தவறாய் பயன்படுத்தி தாங்கள் பணத்தை பெற்ற ஜனங்களை காட்டிலும் அதிகமான தரத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள். இங்கே இயேசு சொன்ன பணத்தையும் தேவனையும் ஊழியம் செய்யலாம் என்று சொல்கிறதான அந்த அபாயமான அந்த கருத்தை தகர்க்கிற சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் தேவனை சேவிப்பதில்லை, பணத்தை தான் சேவிக்கிறார்கள். இதை நான் சொல்வதில்லை, நான் பயப்படுவதில்லை. ஏன் அப்படி இருக்கிறது? அநேகர் அதிசயம் செய்கிறதாக சொல்லிக் கொள்கிறார்கள், அற்புதம் செய்கிறதாக சொல்லிக் கொள்கிறார்கள், பெரிய மேடைகளிலே நின்று பேசுகிறார்கள், தொலைக்காட்சியிலே நின்று பேசுகிறார்கள். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்கிறார்கள். அதை கேட்பது நகைப்பதாக இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் குருடர்களுடைய கண்களை திறக்க முடியும் என்று சொல்கிறார்கள், அவர்கள் மரித்தோரை எழுப்ப முடியும் என்று சொல்கிறார்கள், செவிடர்களை திறக்க முடியும் என்று சொல்கிறார்கள், வியாதிஸ்தரை குணமாக்க முடியும் என்று சொல்கிறார்கள். அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும், உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் சொல்கிறார்கள். ஆனால் தேவனால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் செய்ய முடியாது. என்னுடைய தேவைகளுக்கு என்று அவர் பணத்தை தர முடியாது, நீங்கள் தான் பணம் தர வேண்டும் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு இந்த காரியம் எல்லாம் நகைப்புக்குரியதா இருக்கிறது பாருங்கள். அதுதான் தேவன் செய்யக்கூடாத ஒரு காரியமா? தேவன் செய்யக்கூடாதா? அதிசயமாது. ஆண்டவர் சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, பர்வதங்களிலே ஆயிரம் ஆயிரமே திரிகிற மிருகங்கள் என்னுடையது என்று சொல்கிறார். எனக்கு பசியா இருந்தால் உனக்கு நான் சொல்லேன் என்று சொல்கிறார். இந்த அண்ட சராசரத்தையும் ஆளுகிறதான இந்த கோடீஸ்வர தேவன், அவருடைய ஊழியக்காரர்கள் ஏன் ஜனங்களிடத்திலே பிச்சை எடுக்க வேண்டும் பணத்துக்காக? எவனும் ஒருவனும் இரண்டு எஜமான்கள் கூடியும் செய்ய முடியாது. நீங்கள் உங்களுடைய பல்லவ பிதாவை நீங்கள் நம்பவில்லை என்றால் வேறு தொழிலை செய்யுங்கள். இரண்டு எஜமான்களை கூட செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். இங்கே சொல்லுகிற எவ்வளவு கண்டிப்பான காரியத்தை பாருங்கள். தாயும் தகப்பனையும் மனைவியும் பிள்ளை சகோதரிகளையும் வெறுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த தீவிரமான ஒரு காரியத்தை போல இங்கேயும் சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 6:24, நீங்கள் தேவனை நேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பணத்தை வெறுக்க வேண்டும். அது மிகவும் கண்டிப்பான ஒரு வாக்கியம். அந்த விளக்கத்தை தான் நீங்கள் மத்தேயு 6:24 இருந்து பெறுகிறீர்களா? நான் நிச்சயமாக அப்படித்தான் அந்த விளக்கத்தை பெறுகிறேன். பணம், சொத்துக்கள், பங்கு சந்தை, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வெறுக்க வேண்டும். நீங்கள் தேவனை விரும்ப வேண்டும் என்றால், நேசிக்க வேண்டும் என்றால், சூரியனுடைய பிரகாசம் எப்படி அந்த நட்சத்திர ஒளியை மறைய செய்கிறதோ அது போல தேவன் மீது உங்களுக்கு இருக்கிறதா உங்களுடைய அன்பு, இந்த பணத்தின் மீது இருக்கிறதான காரியங்கள், அவைகளிலிருந்து அவர்களை மறைய செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, அது கூடாது. இன்னொரு காரியம் அவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றை பற்றி கொண்டு மற்றதை நீங்கள் அசட்டை பண்ணுவீர்கள். தேவனை உலகப் பொருளையும் அந்த வசனத்திலே நீங்கள் போட்டு பாருங்கள். இப்படித்தான் அதை வாசிக்க முடியும். ஒருவனும் தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது, பணத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. பணத்தை பகைத்து தேவனை சிநேகிப்பான் அல்லது தேவனை பற்றி கொண்டு பணத்தை அசட்டை பண்ணுவான். பணத்தை நேசிக்கிறவன் தேவனை வெறுக்கிறான் என்றுதான் அதை சொல்லுகிறார். இயேசு சொல்கிறார், நீ பணத்தை நேசித்தால் தேவனை வெறுக்கிறாய் என்று சொல்கிறார். அநேக பாடல்களை நான் நேசிக்கிறேன் என்று ஆண்டவரே என்று பாடுகிறதால் நீங்கள் தேவனை நேசிக்கிறதில்லை. இன்னொரு காரியம் சொல்கிறார், நீ தேவனை பற்றி கொண்டால் நீங்கள் பணத்தை வெறுப்பீர்கள், நீங்கள் பணத்தை பற்றி கொண்டால் தேவனை அசட்டை பண்ணுவீர்கள். இது மிக முக்கியம். நீங்கள் பணத்தை வைத்திருக்கலாம், நீங்கள் பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் அதை நேசிக்க ஆரம்பிக்க சமயத்தில் நீங்கள் தேவனை வெறுக்க ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு தேவன நல்ல வேலை கொடுத்திருக்கலாம், சொத்து கொடுத்திருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் பற்றி கொண்டால் தேவனை நீங்கள் அசட்டை பண்ணுவீர்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சரியான மனப்பான்மை புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். லூக்கா 16 இயேசு சொன்னார், அநேகர் ஆவிக்குரிய ஐஸ்வர்யங்களை பெறாதிருக்கதான காரணம், லூக்கா 16:11, அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? மெய்யான பொருள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வெளிப்பாடு, கிறிஸ்துவனுடைய சாயல், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், தேவனுடைய சுபாவத்தில் பங்கு பெறுவது. ஏன் வெகு சிலர்தான், சில கிறிஸ்தவர்கள்தான் கிறிஸ்துவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறார்கள், வெகு சிலர்தான் தேவனுடைய வார்த்தையிலே வெளிப்பாடை பெறுகிறார்கள், வெகு சிலர்தான் அபிஷேகத்தை பெறுகிறார்கள். ஏன் காரணம் தெரியுமா? அவர்கள் உலகப் பொருள் கெடுத்த விஷயத்தில் உண்மையா இல்லை. அவர்கள் போர் அடிக்கிற பிரசங்கத்துக்கான காரணம் எல்லாம் என்ன தெரியுமா? அவர்கள் பணத்தை நேசிக்கிறதுனாலே அவர்களுக்கு அபிஷேகம் இல்லை. மிக மிக முக்கியமான ஒரு காரணம். உங்கள் சரியான மனப்பான்மை கொள்ள வேண்டும் என்றால் பணத்தை சரியான இடத்திலே வைத்து விடுங்கள். உங்களுடைய பாதத்திலே ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளுங்கள். அது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்கள் வாழும் இந்த நாட்களிலே இந்த விருத்த அபாயமுள்ள பகுதியில் நாங்கள் வெகு ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த விஷயத்தில் நாங்கள் கொள்ளும் மனப்பான்மை நாங்கள் உமக்கு முன்பாக நேர்மையாக உண்மையாகவும் இருக்க உதவி செய்யும். உலகப் பொருளுக்கு எங்கள் மீது இருக்கிற பிடியிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே விடுபட நாங்கள் நாடட்டும் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.